எனது பாட்டி வெள்ளையாக இருப்பார். அதற்காக அவர் பொது நிறம் அல்லது மாநிறம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவரது தோல் வெள்ளையாக இருக்கும். தலைமுடி கூட மினுமினுப்பாக தங்க நிறத்தில் இருக்கும். கண்கள் கூட நீலமாக இருக்கும். ஊரில் இருந்தவர்கள் அவரை வெள்ளையாச்சி என்றுதான் அழைத்தார்கள். அவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு வெள்ளையர் என்று எனது சகோதரி ஒருவர் சொன்னதை நம்பி சிறுவயதில் எனது பாட்டி ஆஸ்திரேலியர் என்று என் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதில் உண்மையில்லை. அவரது பெற்றோர் இருவரும் தமிழருக்கே அடையாளமானது போல் கென்னங்கரையல் என்று கருப்பு நிறமானவர்கள். அப்படியானால் இவர் மட்டும் எப்படி வெள்ளையாச்சியானார்? பிறப்பிலிருந்து அவர் வெள்ளை நிறமாக இருப்பதற்கு காரணம் அவர் ஒரு ஆல்பினோ. இன்று ஆல்பினோக்கள் குறித்த விழிப்புணர்வு நாள். முதலில் ஆல்பினோ என்றால் என்ன என்று விளக்குகிறார் வைத்தியர் பத்மநாதன் பத்மராஜ்.
ஆல்பினிசம் தமிழில் அதை வெளிரல் நோய் என்று கூறுவார்கள். அந்த ஆல்பினிசத்துல நமது தோலில் ஒரு பிக்மெண்ட் இருக்கின்றது, அது மெலனின் பிக்மெண்ட் என்று சொல்லுவோம். அதுதான் நமக்கு அந்த கரு நிறத்தை கொடுக்கின்றது நமது தோல். இப்ப வெள்ளையர்களை பார்க்கும் பொழுது அவர்களின் தோல் வெளிரியாக இருக்கின்றது, ஏனென்றால் அவர்கிட்ட அந்த மெலனின் பிக்மெண்ட் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இப்ப இந்த ஆல்பினிசத்துல என்ன நடக்குது என்றால், அந்த கருநிறம் வழங்குற அந்த மெலனின் என்ற அந்த பிக்மெண்ட் வந்து அவர்களுக்கு குறைவாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஆகவேதான் அவர்கள் அந்த பிக்மெண்ட் அதை குறைவாக அல்லது இல்லாமல் இருக்கிறதால அவர்கள் அந்த தோல்கள் வந்து வெளிரி கிடக்கின்றது. அதே மாதிரி இந்த தோலை மாத்திரம் மீத கண்ணையும் மற்றது அவர்களது தலைமுடி மயிறு அதுகளையும் அது அந்த பிக்மெண்ட் இல்லாதால அது வெளிரலாக தெரிகின்றது.
இது பிறப்பிலேயே ஒருவருக்கு ஏற்படும் நிலை.
இது வந்து இப்ப அவன் இந்த ஜீன்ஸ், அதாவது மரபு வழியில தான் இது வர்றது. அவன் அந்த மரபு செல்கள்ல மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணப்படாதால இந்த நோய் வருகின்றது.
சிலருக்கு வயதான பின்னர் தோலின் நிறம் மாறுவதை, வெள்ளையாக மாறுவதை அவதானித்திருப்பீர்கள். அவர்களும் அல்பினசத்தால் பாதிக்கப்பட்டவர்களா என்று ஒரு கேள்வி எழலாம்.
அதை சொல்றது முதுமை வண் தோல் படலம் என்று, அதை விட்டிலேகோண்டு சொல்லுவார்கள். அவர்களுக்கு வந்து அந்த தோல் அந்த பிக்மெண்ட் ஒரு ஆன்டிபாடிஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அதாவது அவர்களுக்கு ஒரு ஆன்டிபாடி என்றால் அது ஒரு ஆட்டோ இம்யூன், அதாவது கற்சார்பு நமக்குள்ள அந்த தமிழ்ல சொல்லுவார்கள், அது இம்யூன் ப்ரொடக்ஷனால அந்த மெலனின் ப்ரொடியூஸ் பண்ற அந்த செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது. அதால அவர்களுக்கு அந்த மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதாலதான் அவர்களுக்கு அந்த வளர்ந்த பிறகு அந்த நோய் வருகின்றது. அதுவும் சில பேருக்கு அது தரம்பரையாயும் வரலாம், அல்லாட்டி அது அவர்களுக்கு சில நோய்களோட சம்பந்தப்பட்டு அந்த விட்டிலேகோன்ற அந்த கண்டிஷன் வரலாம். அது வந்து வயது வந்த பிறகு ஆல்பினிசம் இன்றைய தினத்தின் ஆல்பினிசம் வந்து அவர்களுக்கு அது மரபு வழியிலேயே அது சின்ன வயசுலேயே அது வந்து வரக்கூடியது ஒரு நோய் உண்டு.
ஆல்பினிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? எம் மக்களிடையே சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றும் சிலர் வாழ்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒருவரை நாம் அறிந்து தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டோம். வாருங்கள், குயிலன் அவர்களை சந்திப்போம்.
வணக்கம். எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். ஆம், இந்த நாளிலே என்னுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டமைக்காக நன்றிகள்.
குயிலனின் பெற்றோருடைய 5 குழந்தைகளில் 3 பேர் அல்பினோக்கள்.
குடும்பத்துல நாங்கள் 5 பேர். அதுல மூத்த அக்காவும் கடைசி தங்கச்சியும் பிரச்சனையில கரப்பு, மற்ற அண்ணா நான் தங்கச்சி நடுவில் 3 பேர் நாங்கள் இந்த நிறத்தை கொண்டனாங்க. ஆமாம், அண்ணாவும் நானும் தங்கச்சியும் என்று சொன்னால், இப்போ அண்ணா வந்து ஒரு 17 ஆண்டுகளுக்கு முதல் அவர் ஒரு அகால சாவடைந்து விட்டார். அண்ணா இப்போ இல்லை, ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அகால மரணம் சம்பவித்து விட்டது. இப்போ நானும் தங்கச்சியும் தான் இருக்கிறோம்.
ஆனால் அவரது தலைமுறையில் யாரும் அல்பினோக்களாக அவர் அறிந்ததில்லை.
அப்படி 3 தலைமுறைக்கு அப்படி எங்கள அம்மா அம்மா இந்த தாய் அம்மம்மா அப்படியான சந்ததியினருக்கு 3 தலைமுறையா தான் எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களை தலைமுறை அம்மா இந்த தலைமுறை அம்மம்மா இந்த தலைமுறை, இந்த 3 தலைமுறைக்கும் அல்ல அதுக்கு முற்பட்ட தலைமுறைக்கும் இல்லையே அப்படியான சான்றுகள் எதுவும் இல்லை என்றதுதான் முற்றோர்களால் சொல்லப்பட்டது.
குயிலன் ஒரு அல்பினோவாக இருப்பதால் சிறுவயதில் பாடசாலை நாட்களில் சக மாணவர்களால் சீண்டப்பட்டாரா என்று ஒரு சந்தேகம் தோன்றியது.
பாடசாலை காலங்கள்ல அப்படியான சிண்டல்கள் குறைவு. அப்படி இப்ப என்ன பொருத்தமட்டில் எனக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தான் பள்ளிக்கூடங்களில் வழங்கப்பட்டது. கண் பார்வை குறைவென்றால் முன் வரிசையில இருத்தி அப்படியான சலுகைகள் வழங்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு நான் 20 வயதில் ஒரு பொது நோக்க சிந்தனையோட ஒரு ஒரு அமைப்புகள்ல உள்வாங்கப்பட்டது. நான் கற்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்ட நான் சம அந்தஸ்துகள் தான் வழங்கப்பட்டது. அங்க தாழ்வுகள் ஓரங்கட்டுதல் என்றதுக்கு அங்க இடமே இல்லை. கடினமான வேலைகளை கூட சுலபமாக நான் ஆற்றியிருந்தேன். அங்க வந்து சில மன தைரியங்கள், அந்த அமைப்பு தந்த மன தைரியங்கள், உற்சாகங்கள் எல்லாம் வந்து ஒரு இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக உந்து சக்தியாக மன தைரியத்தை தந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வெண்ணி யுத்தம் முடிவுற்ற கட்டத்துல பல நூற்றுக்கணக்கானவர்களோட தடுத்து வைக்கப்பட்டு அதுக்கு பின்பாடு சில ஒரு சிலர் சில சிந்தின சம்பவங்கள் இருக்கு. பின்பாடு நான் சிலவள சில யவந்தா பிரகாவும் இருக்கலாம். ஒரு இலங்கை இலங்கை பிரஜைகள் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட வந்த கால போல என் குறிப்பிட்டு சொல்றேன், இலங்கை பிரஜைகளால ஒரு சிலரால சீண்டப்படுகின்ற சம்பவங்களுக்கு உள்வாங்கப்பட்டான். அதை குறிச்சு சொல்றேன். இலங்கை பிரஜைகள் மனித வடிவிலான சில மிருகங்களுடைய செயற்பாடு நான் உதாசீனம் செய்து கொண்டு போயிருக்கேன். இப்ப இருக்கிற சூழல்ல சமுதாயத்துல ஓரளவுக்கு எந்த அறிவு தரனாலையும் அதுக்காக நான் ஒரு ஆழ்கடல் அறிவாளி என்று நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அந்த மற்றவர்களோட பழகுகின்ற அணுகுகின்ற வழிமுறைகளால சமூகத்துல ஓரளவு மதிக்கப்படுறவனாகத்தான் இருக்கிறேன். அப்படித்தான் எனக்கு தென்படுகிறது.
மற்றவர்கள் போல் நிறம் இல்லாத காரணத்தால் குயிலன் தோல் வியாதிகளால் பாதிக்கப்படுவாரா என்று கேட்டதற்கு,
இங்க குளிர்கால நாடு தானே, இது இதுல எனக்கு கிளைமேட் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. நாட்டுல இருக்கும் பொழுது எல்லா வெயில்கள்லாம் தெரிந்தது. அவ்வப்போது தோல் வருத்தங்கள் வந்ததுண்டு. அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு நான் எனக்கான அந்த பொது பணியை நான் செய்து கொண்டிருந்தேன். இப்ப இங்கே கிளைமேட்டுகள் குளிர்காலம் மற்ற எனக்கு அதால தோல் பரிவர்த்தங்கள் வருவதில்லை. குறிப்பாக சொல்லப்பட்ட எனக்கண்டு என்னுடைய எனக்கண்டு தனித்துவமான உபயோகப்பொருட்களை வாங்க எல்லா சவர்க்காரங்களையும் எனக்கு பாவிச்சிருக்கிறேன். ஒன்று பக்க விளைவும் எனக்கு இல்லை. எல்லா சாப்பாடுகளையும் நான் சாப்பிட்டுருக்கிறேன். பயன்பாட்டு பொருட்கள் அனைத்தரும் எனக்கு ஏற்புடையதாக இருக்கும். எனக்கு ஒன்றும் ஒவ்வாமையண்டு இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அல்பினிசம் விழிப்புணர்வு நாள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குயிலனின் அன்றாட வாழ்க்கைக்கு வேறு ஏதாவது தடைகள் இருக்கிறதா என்றால்,
மற்றபடி இந்த அன்றாட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இப்படியான இந்த அல்பின்சம் இந்த பிரச்சனைகள் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இப்ப மற்றவர்கள் போல வேலையை செய்ய முடியாது. இப்போ எனக்கு கண் பார்வை பிரச்சனையும் இருக்குது. குறுந்துற பார்வை மட்டும்தான், நீள் பார்வை இல்லை. இதாலும் வேலைகள் செய்வேன், சில வேலைகள் வேகமாக செய்ய முடியாது. அப்ப இப்படியான வேலை தளங்களுக்கு போனால் அவங்களை உள்வாங்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இப்ப இந்தியா செய்திகள் கொஞ்சம் மனதுக்கு தாக்கம் தான். இருந்தாலும் ஆஸ்திரேலியா இப்ப இங்க வந்து ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து யாரையும் எல்லாருக்கும் ஒரு வேலை இல்லாதவனுக்கும் ஒரு ஊதிய ஒரு கொடுப்பனவை கொடுத்து கொண்டுதான் இருக்கு. அதுக்காக நான் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றேன். இதே நிலையில நான் நாட்டில இருந்தால் ஆட்டியன் கையத்தான் எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலை வந்திருக்கும் இந்த காலத்துல. இப்ப இந்த காலத்துல நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தால ஆஸ்திரேலியா வந்தபடியே யாருடைய தயவும் இல்லாமல் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதே நிலையில நான் ஆஸ்திரேலியா வராமல் விட்டிருந்தால் கண்டிப்பாக பிறருடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில தான் வாழ்ந்திருப்பேன். அதுக்கு அந்த அந்த நிலையை ஏற்படுத்தி தராமல் என்னை இப்படியான ஒரு நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன்.
குயிலனை போலவே எல்லா அல்பினோக்களும் கண்களில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை விளக்குகிறார் வைத்தியர் பத்மராஜ்.
கண்ணில அது பல விதத்துல அஃபெக்ட் பண்ண கூடும். ஏனென்றா கண்ணில நீங்கள் பார்க்கும் பொழுதும் கண்ணுண்ட பகுதியில இப்ப அந்த விழி கரும் படலம் என்று ஐரிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த இப்ப பார்க்கும் பொழுது ஆக்கண்ட கண்ணை பார்க்கும் பொழுது கருப்பாக தெரிகின்றதே, அது ஐரிஸ் அல்லது கண் விழி என்று சொல்லுவார்கள். அது ஒரு ஷட்டர் மாதிரி. இப்ப நீங்க கண்ணை நாங்கள் ஒரு ஒரு கேமராவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டர் மாதிரி உள்ளுக்கு போற லைட்டே அது கண்ட்ரோல் பண்றது மாத்திரமல்ல, கிணக்க லைட் போகாமல் இருந்து கிணக்க லைட் கண்ணுக்குள்ள போனா எல்லாம் கண் லைட் வந்து தெரிச்சு எல்லாம் வெளிரி தெரியும். அதனபடியா அந்த லைட்டு உள்ள போறத அது கட்டுப்படுத்துறது மாத்திரமல்ல, எல்லா லைட்டும் உள்ள போகாமல் இருக்கவும் அது கட்டுப்படுத்துறது. அது மாத்திரம் இல்லாமல் ஐரிஸ்ல மாத்திரம் இல்லாமல் இப்ப கண்ணுல அந்த பின்பகுதியில விழித்திரை என்று இருக்கின்றது. அந்த விழித்திரையில அந்த பிக்மெண்ட் இருக்கின்றது, மெலனின் பிக்மெண்ட், அது அந்த லைட் ஸ்கேட்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அப்ப அந்த பகுதியிலையும் இந்த மெலனின் பிக்மெண்ட் குறைவாக இருக்கிறதால அவர்களுக்கு கண்ணையும் பல விதத்துல இந்த அல்பினோஸுக்கு இந்த கண் பாதிப்பு வரக்கூடிய நிலை இருக்கின்றது. முக்கியமாக அவர்களுக்கு இந்த ஐரிஸ்ல பிக்மெண்ட் குறைவாக இருக்கிறதால அவர்களுக்கு கண் கூசும், அதாவது இந்த லைட் வந்து கூட சென்சிட்டிவாக இருக்கும். அந்த ஒளியை அவர்கள் கூட உணர்வார்கள். அந்த இந்த ஐரிஸ்ல குறைந்த பிக்மெண்ட் மற்றது அந்த ரெட்டினாலையும் குறைந்த இந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்கிறதால அதாவது அவர்களது பார்வையையும் பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்.
வைத்தியர் பத்மராஜ் ஒரு கண் வைத்திய நிபுணர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு என்ன மாதிரியான கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும், அவற்றை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று கேட்டோம்.
முக்கியமாக இவன் குழந்தைகளுக்கு வந்து தூரப்பார்வை, கிட்ட பார்வை, மற்றது அந்த ஒருதள பார்வை, அதாவது ஷார்ட் சைட்டட்னஸ், லாங் சைட்டட்னஸ், மற்றது அஸ்டிக்மேட்டிசம், அதுகளும் கூடவாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. ஆனா இந்த விதமான பிரச்சனையில நாங்கள் அவர்களுக்கு கண்ணாடி போட்டு நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இனிமே அவர்கள் ஆரம்பத்திலேயே இது ஒரு ஐ டாக்டர்கிட்ட காட்டி அவர்களை கண்ணாடுதுகையாண்டு பார்த்து கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு இந்த கண் பார்வை குறைவா இருக்கிறதால அவர்கள் ஒரு கண் ஒரு ஆட்டம், ஒரு கட்டில்லாமல் அவர்கள் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு விழி ஆட்டம் ஒன்று, கொஞ்சம் கண் ஆட்டம் கொஞ்சம் இருக்கும். அதை நாங்கள் நிஸ்டாக்மஸ் என்று கூறுவோம். அத்தோடு அவர்களுக்கு மாறு கண்ணும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது இந்த அல்பினிசம் இருக்கிற ஆட்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்கள் ஆரம்பத்திலேயே தங்களது குழந்தைகளை கண் டாக்டருக்கு காட்டி அதுக்கான ஒரு தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இதனால வர இஃபெக்டை நாங்கள் குறைக்கக்கூடிய, பார்வை குறைப்பை நாங்கள் நிவர்த்தி செய்து குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
அல்பினோக்களுக்கு மருத்துவ தீர்வுகள் ஏதாவது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று ஒரு மருத்துவராக பத்மநாதன் பத்மராஜ் அவர்களிடம் கேட்டபோது,
புதிய தீர்வுகள் முக்கியமாக இப்ப இவர்களுக்கு அந்த நான் சொன்னேன் அவர்களுக்கு அந்த லைட் வந்து கூட சென்சிட்டிவா இருக்கிறதால இப்ப அந்த ஸ்கென்டெக் லென்ஸுகள் மாதிரி பொருத்தலாம். அந்த லைட்டை உள்ள போறதை குறைக்கிறதுக்கு அந்த ஐரிஸுக்கு பதிலாக வெளியில நாங்கள் அந்த பிக்மெண்ட்ஸை கூட்டி கண்டாக் லென்ஸ், எல்லாருக்கும் தெரியும் அந்த கண்டாக் லென்ஸ், அவர்களுக்கு கிளாஸஸுக்கு பதிலாக ஷார்ட் சைட்டட்னஸ், லாங் சைட்டட்னஸுக்கு கண்டாக் லென்ஸ் இருக்குது. அந்த கண்டாக் லென்ஸ் அவர்கள் வேற பண்ணும் பொழுது அந்த அது இடத்துக்கு நாங்கள் அந்த ஐரிஸ் இடத்துக்கு பிக்மெண்ட்ஸை கூட்டி அவர்கள் அந்த கண் ஒளியில வெளிரலான அந்த இடத்தை நாங்கள் பிக்மெண்டால நிவர்த்தி செய்யலாம். மற்றும்படி தற்போது ஒருவருக்கு இந்த நோய் இருந்தால் அவர்கள் தமது குழந்தைகளுக்கும் இந்த நோய் வரக்கூடிய சான்ஸ் இருக்கா என்பதை அவர்கள் பிரெக்னண்டா வர முதலே அறிந்து கொள்வதற்காக சில மரபு நோய்க்கு ஆலோசனை பெற முடியும். அவர்கள் இதை பற்றிய நோய்களை பற்றி ஆரம்பத்திலே இப்ப ஜீன் அவர்களது மரபுகளை அறிந்து இந்த நோய் வரக்கூடிய சான்ஸ் என்பதை அவர்கள் ஆரம்பத்திலேயே அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த மரபியல் ஆலோசனை, அதாவது ஜெனட்டிக் கவுன்சிலிங் பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு என்ன மாதிரி இந்த நோய் வருகின்றது, தங்களது குழந்தைகளுக்கு இந்த நோய் வரக்கூடிய சான்ஸ் இருக்குதா இல்லையா என்பதை அந்த மரபு ஆலோசனை மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இப்பொழுது நாங்கள் இந்த ஜீன் தெரப்பி என்றும் இருக்கின்றது, மரபு நோய் நீக்கல் சிகிச்சை என்று நான் நீங்கள் கூறினேன். இது மரபு, அவர்கள் இந்த மரபுல இருக்கிறதால தான் இது வருகின்றது. எனவே அந்த மரபை நிவர்த்தி செய்வதற்காக இப்பொழுது சில மனிதர்கள் இன்னும் அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க இல்லை, ஆனா மிருகங்கள்ல இந்த டெஸ்ட் பண்ணி அவர்கள் கொஞ்சம் சக்சஸ் வந்திருக்கின்றது. அந்த மரபை எவ்வாறு நாங்கள் மாடிஃபை பண்ண முடியும் என்று, ஆனவே இன்னும் முக்கியமாக ஹியூமன்ஸ் ட்ரையல்ஸ் இன்னும் அதுக்கு இன்னும் ஆரம்பிக்கப்படையில, இன்னும் ஃபியூச்சர்ல அதை வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு இந்த நோயை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி செய்வதற்கு.
ஆப்பிரிக்க நாடுகளில் அல்பினோக்கள் சாத்தானின் தூதுவர்கள் என்று கூறி சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு எமது சமுதாயத்தின் பார்வை இல்லாவிட்டாலும், முன்னர் அவர்களை பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சமுதாயத்தின் பார்வை மாறி வருகிறது என்கிறார் டாக்டர் பத்மநாதன் பத்மராஜ்.
நிச்சயமாக இது வந்து அவர்களுக்கு அவர்கள் ஒரு நோய் என்று அவர்களுக்கு தொத்து வியாதியோ அல்லது இவர்களுக்கு இவர்களோடு நாங்கள் பேசும் பொழுது இவர்களின் நோய் நமக்கு கிடைத்து விடுமோ என்ற ஒரு பயம் ஒன்று மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கின்றது. அந்த காலத்திலே அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் நினைச்சார்கள் இது ஒரு தொத்து நோயோ எய்ட்ஸ் மாதிரி ஒரு நோயோ என்ன ஒன்று ஒரு பயந்து விட்டார்கள். ஆனா இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அவர்களுக்கு அவர்கள் செய்த ஒரு காரியத்தால வேற இல்லை, இது ஒரு மரபிளை ஒரு சிறு பிள்ளை இருக்கிறதாலதான் அவர்களுக்கு இந்த கண்டிஷன் வருகின்றது. எனவே இதை மக்கள் அறிந்து கொள்வதன் மூலம் இது ஒரு தொத்து நோய் இல்லை, எல்லாருக்கும் இது பல நோய்கள் வரக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது, ஆனா இது அவர்கள் செய்த இது ஒரு காரியத்தால இது வேற இல்லை, அது ஒரு மரபுல வந்தபடியால் இது நிச்சயமாக. மற்றும்படி அவர்கள் எல்லாம் நார்மலாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களது மன வளர்ச்சி எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே இதை மக்கள் அறிந்து கொள்வதன் மூலம் இந்த மூட நம்பிக்கைகளை நாங்கள் களைந்து அவர்களுடன் நாங்கள் இதற்கான ஒரு இந்த நோயை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழியில் நாங்கள் உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். அதோடு இப்ப அல்பினிசம் சொசைட்டி என்னும் இருக்கின்ற அவர்களும் பல இந்த நோயை பற்றி நமது மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக பல வெப்சைட்டுகளை நடத்தி வருகின்றார்கள், மற்றது கூட்டங்களையும் நடத்தி நமது மக்களுக்கு இதற்கான ஒரு அறிவை கொடுத்து வருகின்றார்கள். நிச்சயமாக இந்த நிலைமை இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்ற என்பதுதான் எனது நோக்கம்.
எனது பாட்டியை சாட்டுக்காட்டி எனது சகோதரிகளுக்கு திருமணங்கள் தட்டுப்பட்டு போனது போல குயிலனின் வாழ்விலும் சில தடங்கல்கள் இருந்தாலும் இந்த குறைபாட்டையும் மீறி ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கையை ஆஸ்திரேலியாவில் வாழ முடியும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்தார் குயிலன்.
எனக்கு இன்றைக்கு நான் 38 வயது வரையிலேயும் 38 வயது இன்றைக்கு நான் திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன் இந்த அல்பினிசியம் தான் பிரச்சனை என்றதை நான் சொல்லுவேன். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கைன்றதெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. 38 வயதை கடந்திருக்கிறேன். இதுக்கு மிக மிக காரணம் இந்த நீங்கள் சொல்லுகிற இந்த அல்பினிசியம் இந்த குறைபாட்டாலாம் எந்த ஒரு பெண்ணும் என்னை ஏற்கிறதுக்கு தயார் இல்லை என்று தான் இந்த வரைக்கும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். திருமணம் அதுக்காக திருமணத்துக்கு முயற்சி செய்திருக்கிறேன். கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களும் முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் யாரும் இந்த என்னுடைய நிலையை கண்டு அதை என்னை ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் என்ற திருமணத்துக்கும் இதுதான் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. எந்த வாழ்க்கை கூட இந்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எதிர்கால வாழ்க்கை. மற்ற நான் இது மற்ற ஸ்ரீலங்காவுக்கு போனால் கட்டாயம் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அது அது வேறு பக்கம். உயிர் ஆபத்து உயிர் பிரச்சனை காரணமாக தான் நான் போலிடம் தேடி வந்தான். அது இன்னொரு பக்கம். சமுதாயம் நான் வேறு நபருடைய கைகளில் மற்ற சமுதாயம் ரெண்டாந்தர பிரஜையாக இனி பார்க்கும். அதான் எனக்கு எந்த துன்பப்பட்டும் இப்போ இருக்கிற சூழலில் எனக்கு இந்த என் சொந்த நாடு தான் நாட்டு பற்றி இருக்க நான் நாட்டுக்கு போகிறதுன்றதை நான் அறவே விரும்ப இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இதை நானே என்னுடைய சொந்த காலில் கொண்டு நடத்தணுமென்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறேன். கட்டாயம் இங்கே இருந்தால் ஆஸ்திரேலியாவில் நான் அது கடவுள் சித்தம். கட்டாயம் இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்தின் அரவணைப்பில் தொடர்ந்து இருக்கின்ற பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேலும் சிறக்க கொண்டு செல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.